வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மன பாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலிருந்து ரூத்தின் சரித்திரத்தை கற்றுக்கொள்ள துவங்கியிருக்கிறோம். இப்ராஹிம் தேசத்திலே பெத்லேஹேம் ஊரானாகிய எலிமெலேக்கு மனைவி நகோமியோடு கூட மோவாப் தேசத்திலே போய் வாழ்ந்து வந்தான். பெத்லேஹேம் அப்பத்தின் வீடு. ஆனால் கர்த்தர் தன்னை போஷிக்க மாட்டாரோ என்று பயந்தபடியினாலே பஞ்சகாலத்திலே தூரம் போனவன் மோவாப் தேசத்திலே தங்கிவிடுகிறான். அப்படிப்பட்ட வேளையிலே எலிமெலேக் மரித்து விட்டான். இரண்டு குமாரர்களும் மோவாபிய பெண்களை திருமணம் செய்கிறார்கள். ஆனால் அந்த இரண்டு குமாரர்களும் மறித்த பொழுது நகோமி தான் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லை என்பதை உணர்ந்து புறப்பட்டு பெத்லேமை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறாள். போகும் வழியிலே தனது இரண்டு மருமக்களையும் பார்த்து, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பி போங்கள். மறித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக என்று சொன்னாள். மட்டுமல்ல, தொடர்ந்து என்ன செய்கிறாள் பாருங்கள். ரூத் முதலாம் அதிகாரம் 9 வசனம். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து. இது பெண்மை நிறைந்த ஒரு காட்சி. மோவாப் தேசத்திலேயே அவர்கள் தங்கியிருப்பார்கள் என்றால் அவர்கள் மீண்டுமாக திருமணம் செய்யலாம். தன்னோடு கூட வருவார்கள் என்றால் அங்கே அற்புதமான வாய்ப்பு இல்லை என்பதை கூறுகிறாள். மோவாப் தேசத்திலிருந்து வெளிநோக்கி போகும் பாதையிலே ஒரு முச்சந்தியிலோ 4 பாதைகள் சேரும் இடத்திலேயோ நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மூவருமாக அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். 10-11 பாருங்கள். உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? மோசேயின் பிரமாணத்தின்படி ஒரு பெண் மரித்தால் குடும்பத்திலே மிக நெருக்கமான ஒருவர் அவளை திருமணம் செய்ய வேண்டும். கணவனுக்கு சகோதரர் இருந்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு வினோதமான கற்பனையாயிருந்தாலும் பின்னாலே இந்த ரூத்தின் சரித்திரத்திலேயே இது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடு வருவீர்கள் என்றால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்களுடைய ஜனங்கள் யாரும் மோவாபியர்களோடு எந்த தொடர்பும் வைக்க விரும்ப மாட்டார்கள். நீங்கள் அங்கே புறக்கணிக்கப்பட்டவர்களைப் போல உணர்வீர்கள் என்ற உண்மையை சொல்கிறாள். 12 பாருங்கள். என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும். எனவே தங்கள் சொந்த பூமியிலேயே அவர்கள் தங்கியிருக்கும்படியாக நகோமி கூறுகிறாள். இங்கே இவள் சொல்வது என்ன? நான் இன்றைக்கே வேறொருவரை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் வளரும் வரை நீங்கள் காத்திருக்க முடியுமா? அது முடியாது என்பதைத்தான் சொல்கிறாள். 13 பாருங்கள். அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். கர்த்தர் நகோமியின் குடும்பத்தை நியாயம் தீர்த்து விட்டார். அதை அவர்கள் சகித்தே ஆக வேண்டும் என்பதை சொல்கிறாள். இந்த காரணத்தினாலே நீங்கள் என்னோடு வர வேண்டாம் என்று உறுதியாய் சொல்கிறாள். ரூத் 3:14 பாருங்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். பாதை பிரியும் இடத்திற்கு வந்து நிற்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் மோவாப் தேசத்திற்கு போவீர்கள் என்றால் அங்கே பாதைகளிலே நீங்கள் நிற்கும் பொழுது எல்லா பாதை திருப்பங்களிலேயும் இந்த பெண்கள் அழுது கொண்டு நிற்பதை நீங்கள் உங்கள் மனக்கண்களிலே காணலாம். நீங்களோ நானோ அங்கே பாதையிலே செல்லும் பொழுது இந்த 3 பெண்களும் அழுது கொண்டிருக்கிறதை பார்ப்போம் என்றால் பெரிதாக எதுவும் நடந்தது போல நமக்கு தெரியாது. ஆனால் அருமையானவர்களே, அது மிகவும் முக்கியமான ஒரு நேரம். இயேசு கிறிஸ்து பெத்லேமிலே பிறப்பாரா இல்லையா என்பதை நிர்ணயிக்கும் நேரம் அது. சரியான தீர்மானம் செய்யப்படும் பொழுது அந்த சாஸ்திரிகளுக்கு அவர்கள் வரவேண்டிய இடத்தை குறித்து செய்தி அனுப்புகிறோம். இது நமக்கு ஒருவேளை முக்கியமானதாக தெரியாது. ஆனால் இது மிக முக்கியமான ஒரு தீர்மானம். ஓர்வாள் நகோமியை முத்தம் செய்துவிட்டு போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ அவளை பற்றி கொண்டாள். பாருங்கள், ரூத் 3:15. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். ஓர்வாள் திரும்பி போக வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டாள். தன் தேவனை குறித்து அவள் எடுத்த தீர்மானம் சரியானதல்ல. அவள் மீண்டுமாக விக்கிரகாராதனையை நோக்கி போகிறாள். அவள் அப்படி திரும்பி போகும்பொழுது வேத வசனங்களை விட்டே அவள் வெளிநடக்கிறாள். இதற்கு பிறகு நாம் அவளை பார்க்கப் போவதில்லை. ஆனால் ரூத் கர்த்தருக்காக ஒரு தீர்மானம் செய்தாள். அவள் செய்த தீர்மானம் அக்காலகட்டத்திற்கு மட்டுமல்ல நித்தியத்திற்கும் உரிய தீர்மானம். அந்த தீர்மானமே அவளை புதிய ஏற்பாட்டின் முதல் அதிகாரத்திலேயே கொண்டு வருகிறதாயிருக்கிறது. இவள் மூலமாகவே கிறிஸ்து உலகத்திலே தோன்றினார். இவளுடைய தீர்மானம் உண்மையானதா என்பதை நகோமி பரிசோதிக்கிறாள். நகோமி ரூத்தை பார்த்து, உன் தேவனிடத்திற்கு போ, நீ உன் சகோதரியோடு கூட போ என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறாள். 16 பாருங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்பொழுது ரூத் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் செய்தாள். கர்த்தருக்காக அவள் தீர்மானம் செய்தாள். பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான மனம் திரும்புதல் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட மனம் திரும்புதலின் விளைவு பெரியது. இதைத்தான் புதிய ஏற்பாடும் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 7:10 பாருங்கள். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த தீர்மானத்தை செய்தவள் தொடர்ந்து என்ன சொல்கிறாள்? 17:17 நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கமண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அருமையானவர்களே, இந்த தீர்மானம் மிகவும் முக்கியமானது. இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் கர்த்தருக்கென்று தீர்மானங்களை எடுக்கிறார்கள். ஆனால் அநேக வேளைகளிலே அதை அவர்கள் கை கொள்ளுகிறதில்லை. அதை குறித்து நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருக்கென்று உண்மையான உறுதியான தீர்மானம் செய்தவர்கள் வேண்டும். ரூத்தினுடைய தீர்மானம் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான தீர்மானம். முதலாவதாக, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் என்றாள். உங்களோடு கூட வருவதை குறித்து நான் தீர்மானம் செய்துவிட்டேன் என்று சொல்கிறாள். இரண்டாவதாக, அவள் செய்த தீர்மானம், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நகோமியோடு கூட அவள் செல்வது மட்டுமல்ல, பரிபூரணமாய் அவளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறாள். அதாவது, நகோமியினுடைய வறுமையை தானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறாள். மூன்றாவதாக, அவள் சொல்கிற காரியம் என்ன? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நான் என்னுடைய ஜனங்களை விட்டுவிட்டு வருகிறேன். ஏனென்றால் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இப்பொழுது நான் தேவனுடைய ஜனங்களோடு கூட என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாதவரை நீங்கள் கர்த்தருக்காக எந்த தீர்மானமும் செய்ய முடியாது. ரூத் அதை செய்திருந்தாள். ஒருவேளை நான் வேற்று மனுஷியைப் போல காணப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் உம்முடைய ஜனங்களே என்னுடைய ஜனங்கள். 4வதாக, அவள் சொல்லுகிற காரியம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். சுகவீனமாயிருந்த அந்த மனிதனை தான் திருமணம் செய்ய ஏன் ரூத் தீர்மானம் செய்தாள் என்பதை இப்பொழுது பாருங்கள். முதல் முறையாக ரூத் இவர்களுடைய குடும்பத்திலேதான் ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்படுகிறாள். ஜீவனுள்ள தேவனை அறிந்த ஒரு குடும்பத்தை அவள் சந்தித்தாள். எனவே அந்த குடும்பத்திலே அவள் திருமணம் செய்து அவரை குறித்து மேலும் அறிந்து கொண்டாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், எத்தனை அற்புதமான ஒரு தீர்மானம் இது! மட்டுமல்ல, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இது அர்த்தமுள்ளதாய் தெரிகிறதை விட ரூத்துக்கு இது மிக அர்த்தமுள்ள ஒரு வாக்கியம். இங்கே அவள் சொல்வது என்னவென்றால், இஸ்ரவேலின் நம்பிக்கையே என்னுடைய நம்பிக்கை. இஸ்ரவேல் மக்கள் விசுவாசித்த விசுவாசம் என்ன? ஒரு நாள் மரிக்கும் அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்பட்டு அந்த தேசத்திலே குடியிருப்பார்கள் என்பதை விசுவாசித்தார்கள். ஆம், அதுதான் ஆபிரகாமின் நம்பிக்கையும் கூட. அவர்கள் பரலோகத்திற்கு செல்வார்கள் என்பதல்ல, அங்கேயே அவர்கள் உயிரோடு எழும்பி நித்தியமாய் வாழ்வார்கள். இந்த காரணத்தினாலேதான் மக்கபேலா என்ற குகையை அவன் வாங்கி சாராளை அடக்கம் செய்தான். ஏனென்றால் பின்னான காலங்களிலே தானும் அங்கே அடக்கம் செய்யப்படலாம். ஈசாக்குக்கும் இதே நம்பிக்கைதான் இருந்தது. அது மட்டுமல்ல, யாக்கோவும் இதே நம்பிக்கையுடையவனாய் எகிப்திலே மரித்தாலும் எலும்புகளை கொண்டு வந்து இங்கே புதைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தான். காரணம் என்ன? அவர்கள் எல்லாருமே உயிர்த்தெழுதலை குறித்த உறுதியான நம்பிக்கையுடையவர்களாய் இருந்தார்கள். தேவனே கட்டிய ஒரு நகரத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். இதுவே பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கை. யோவான் 14:2 இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலே தன்னுடைய சீஷரிடத்திலே சொல்லும்பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி போகிறேன் என்று சொன்னார். இது மிகவும் புதிய ஒரு சத்தியம். ஆபிரகாமை பொறுத்தமட்டிலேயும் இந்த பூமியிலே அவனுக்கு நித்தியமான ஒரு வீட்டை கர்த்தர் கொடுப்பேன் என்றார். நீர் எங்கே மரிக்கிறீரோ அங்கேயே நானும் மரிப்பேன் என்று சொன்னது மட்டுமல்ல, நீர் எங்கே அடக்கம் பண்ணப்படுவீரோ அங்கேயே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் என்றாள். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று ரூத் கூறினாள். இது ஒரு நாளுக்காகவோ ஒரு மணி நேரத்திற்காகவோ அவள் செய்த தீர்மானம் அல்ல. இதுவே என்னுடைய நித்தியமான தீர்மானம் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள். ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்பது உண்மையான ஒரு மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதலை குறித்து 2 கொரிந்தியர் 7:10 நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்பிற்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இந்த ஓர்பாளுக்கும் ரூத்துக்கும் இருந்த வித்தியாசம் என்ன? இது வெளிப்படையான வித்தியாசமே. ஓர்பாள் அதிகமாக கண்ணீர் சிந்தினாள். ஆனால் அது உண்மையான மனம் திரும்புதலின் கண்ணீர் அல்ல. உண்மையான மனம் திரும்புதலின் கண்ணீர் எது? 2 கொரிந்தியர் 7 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது மனம் திரும்புதல் என்ற வார்த்தைக்கு மெட்டனோயா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால் மனதை மாற்றி அமைப்பது. அதாவது ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருந்த நீங்கள் உங்களுடைய மனதை மாற்றி மற்றொரு திசையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறீர்கள். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே தாங்கள் செய்யும் தவறை உணரும் ஒரு நிலைமைக்கு வருகிறார்கள். மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தாங்கள் அவ்வாறு வேறு திசையிலே செல்வோம் என்று சொல்வார்கள். சிலர் கண்ணீர் வடிக்கலாம், என்றாலும் தொடர்ந்து அவர்கள் ஏற்கனவே போய்கொண்டிருந்த அதே திசையிலே போய்கொண்டிருப்பார்கள். அதுதான் ஓர்பாள் செய்தது. ரூத்தோடு சேர்ந்து கண்ணீர் வடித்தாள். ஆனால் அவள் திரும்பி பெத்லேமுக்கு வரவில்லை. தான் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவனை அவள் சரியாய் தெரிந்து கொள்ளவில்லை. மீண்டுமாக தன் சொந்த ஜனத்தினத்திற்கே போய்விட்டாள். இன்றைக்கு இதேபோல அநேகர் இருக்கிறார்கள். தங்கள் பாவத்தை குறித்து கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் கண்ணீர் வடிப்பது மட்டும் மனம் திரும்புதல் அல்ல. அது மனம் திரும்புதலின் ஒரு பகுதிதான். மிசிசிப்பி நதியிலே பழங்காலத்திலே சென்ற ஒரு பெரிய படகானது நீராவியினாலே ஓடியது. இது நதியின் எதிர் திசையிலே ஓடும் பொழுது எப்பொழுதாவது விசில் அடிக்க வேண்டியது இருந்தால் அப்படி அந்த ஓட்டுநர் விசில் அடிக்கும் பொழுது நன்றாக விசில் அடிக்கும். ஆனால் அது நீரோட்டத்தை எதிர்த்து ஓடும் நிலைமையிலே தடைபடும். இரண்டையும் அந்த இயந்திரத்தினாலே ஒரே நேரத்திலே செய்ய முடியாது. இதை போலத்தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த ரட்சிப்பின் அறிவிற்குள்ளே கடந்து வருகிறதில்லை. தங்கள் பாவத்தை குறித்து அழுவார்கள், விசில் அடிப்பார்கள், உணர்ச்சி வசப்படுவார்கள், உணர்ச்சி ததும்ப சாட்சி சொல்வார்கள். ஆனால் அவருடைய கனியை பார்த்தால் அங்கே மாற்றம் இருக்காது. சிலர் சாட்சி பகிரும் பொழுது கேட்கிற எல்லாரையும் அள வைத்து விடுவார்கள். அவர்கள் வார்த்தையிலே கண்ணீர் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலேயும் உண்மையான மனம் திரும்புதல் இருக்காது. அவர்கள் வெறும் உணர்ச்சி வசப்படுகிறவர்களே. அதுதான் ஓர்பாள். இதேவேளையிலே சிலருடைய கண்களிலே எந்த கண்ணீரும் வராது. ஆனால் அவர்கள் கர்த்தருக்காக உறுதியான தீர்மானம் எடுத்திருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய மனம் திரும்புதல் உண்மையானதாய் இருந்திருக்கிறது. ஒரு ஆலயத்திலே ஈஸ்டர் பண்டிகை என்று 2 கணவன் மனைவிமார் கர்த்தருக்கென்று தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். ஒரு கணவனும் மனைவியும் கண்ணீர் வடித்தார்கள். ஏதேதோ பேசினார்கள், புலம்பினார்கள். ஆனால் சிறிது காலங்களுக்கு பிறகு வித்தியாசமான விசுவாசத்திற்குள்ளே பலமுறை கடந்து சென்று விட்டார்கள். ஒவ்வொரு முறையும் போதகர் அவர்களை பார்த்து பார்த்து வெளியே அவர்களை இழுத்து கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதே நாள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மற்றொரு கணவனும் மனைவியும் எந்த கண்ணீரும் வடிக்கவில்லை. ஆனால் அவர்களும் கர்த்தருக்காக தீர்மானம் செய்கிறோம் என்றார்கள். அப்பொழுது திருச்சபையிலிருந்து சிலர் இவர்கள் உண்மையான மனமாற்றம் பெற்றிருக்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்பினார்கள். ஆனால் பெரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது உண்மையாகவே அவர்கள் கர்த்தருக்காக மிக உறுதியாக நின்றார்கள். இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு தனிப்பட்ட கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஒரு தெளிவான தீர்மானம் செய்திருக்கிறீர்களா? அல்லது உங்கள் பாவங்களை குறித்து கண்ணீர் மட்டும் விட்டீர்களா? வெறும் கண்ணீர் அர்த்தமில்லாதது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை மட்டும்தான் உண்டாக்குகிறது. கவனித்தீர்களா? உண்மையாக மனம் திரும்புதல் ரட்சிப்புக்கு நேரே வழிநடத்துகிறது. அதுதான் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. கர்த்தருக்காக ஒரு உண்மையான தீர்மானம் செய்தாள். நான் ஏழ்மையை ஏற்றுக்கொள்கிறேன். என்னை உங்களுடைய ஜனங்கள் புறக்கணித்தாலும் பரவாயில்லை. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு விதவையாகவே இருக்க வேண்டும் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனமுவந்து கோரினாள். கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கும்படியாக எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமானாள். நகோமியோடு கூட பெத்லேமுக்கு போக அவள் தீர்மானம் எடுத்துவிட்டாள். இப்பொழுது இனியவளான மகிழ்ச்சியான சூரிய கதிர் போன்ற நகோமி ரூத் யார் என்பதை அறிந்து கொண்டு விட்டாள். ரூத் 3:18 பாருங்கள். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்றும் பேசவில்லை. இந்த பெண் ஒரு தீர்மானம் செய்துவிட்டால் அது உறுதியானது என்பதை அவள் அறிந்து கொண்டு விட்டாள். எனவே ரூத்தை பார்த்து அவள் சொல்ல வேறு எதுவுமே இல்லை. எனவே தொடர்ந்து அவள் பின்னாலே செல்வோம். பாருங்கள், ரூத் 3:19. அப்படியே இருவரும் பெத்லகே மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் திரும்ப வந்துவிட்டார்கள். கெட்ட குமாரனைப் போல ஊரை விட்டு போன குடும்பம் இப்பொழுது திரும்ப வந்துவிட்டது. ஆனால் அங்கே குடும்பம் இல்லை, விதவையான நகோமியும் ரூத் என்ற இளம் விதவையும் வருகிறார்கள். இவளை பார்க்கிறவர்கள் இவள் நகோமியோ என்று பேசிக் கொள்கிறார்கள். இவள்தான் மகிழ்ச்சியான ஒரு சூரிய கதிரோ என்று பேசிக் கொண்டார்கள். ரூத் 1:20 வாசிக்கிறேன். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அருமையானவர்களே, நிறைவுள்ளதற்கும் வெறுமைக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. அவள் நிறைவுள்ளவளாய் போனாள், இப்பொழுது வெறுமையாய் திரும்ப வருகிறாள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளானால் உங்களுக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உன்னதத்திலே வைத்திருக்கிறார். கிறிஸ்துவிலே எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்கள் தூரம் போகும் பொழுது, அவருடைய உறவை நீங்களாகவே இழந்து போகும் பொழுது, நீங்கள் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். அவரை விட்டு தூரமாய் அலைகிற நீங்கள் வெறுமையாகத்தான் வீடு திரும்புவீர்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவ்வாறு நீங்கள் திரும்பி வந்தாலும் மனம் திரும்பிய மைந்தனை போல நீங்கள் வரும்பொழுது நீட்டப்பட்ட கரங்களோடு கூட உங்களை அவர் சேர்த்து கொள்ள உங்கள் பரமபிதா காத்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன் உங்களை ஆசீர்வதித்திராத விதமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அவர் உங்களிடத்திலே நன்றாக இருப்பார். இந்த காரியம்தான் அன்றைக்கு வீடு திரும்பிய குமாரனுக்கு கிடைத்தது. புதிய வஸ்திரம், கொழுத்த கண்டு, ஒரு பெரிய விருந்து கிடைத்தது. இதெல்லாம் யாருக்காக? வீடு திரும்பிய ஒரு மகனுக்காக. ரூத் 1:21 பின்பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். பரிசுத்த ஆவியானவர் அவளை நகோமியாகவே வைத்திருந்தார். ஏனென்றால் அவள் மீண்டுமாக நகோமியாக மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூரிய கதிரை போல ஆகப் போகிறாள். 22 பாருங்கள். இப்படி நகோமி மோவாபே ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வாட்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லேமுக்கு வந்தார்கள். இது பெத்லேமுக்கு வந்து சேர ஒரு நல்ல நேரம்தான். இப்பொழுது நாம் மோவாப் தேசத்தை விட்டு அடுத்த அதிகாரத்திலே பெத்லேஹேமின் அருகில் இருக்கிற போவாசின் வயலுக்கு போக போகிறோம். ரூத் 2:1 நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் எனும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய எனத்தான் ஒருவன் இருந்தான். இந்த போவாஸ் தான் இந்த கதையின் கதாநாயகன். இவனை ஒரு மீட்பனாக நம் முன்னாலே வைக்கலாம். நகோமி அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் அந்த உறவின் முறையிலே உள்ள போவாஸை உடனே இனம் கண்டுகொள்கிறாள். ஒரு வகையிலே போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாய் இருக்கிறார். எனவே நமக்கு ஒரு உறவின் முறையாய் இருக்கிறார். நம்மை போலவே படைக்கப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். அவர் பரிசுத்தர், பாவிகளிலிருந்து பிரித்து வைக்கப்பட்டவர். அவர் ஒருவரே நம்மை பரிபூர்ணமாக ரட்சிக்க முடியும். போவாஸ் என்ற பெயருக்கு பொருள் பெலன் என்பதாகும். அவன் செல்வ செழிப்புடையவனாயும் இருந்தான். இவனை வலிமையான யுத்த வீரன் என்றும் சொல்லலாம். நியாயப்பிரமாணத்தின் வலிமையான மனிதன் என்று சொல்லலாம். இவை எல்லாமே போவாசை பொறுத்த மட்டிலேயும் உண்மையாய் இருந்தது. ஏற்கனவே பார்த்தது போல இவன் எலிமெலேக்கின் உறவுக்காரன். ரூத் 2:2 பாருங்கள். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். மூலாதாக வினோதமான ஒரு கற்பனையை நாம் பார்க்கிறோம். இது வினோதமானது. ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்தில் இது இல்லை. கதிர்களை பொறுக்கிக் கொள்வது அல்லது மற்ற விளைச்சல்களை பொறுக்கிக் கொள்வது மோசேயின் பிரமாணத்தின் ஒரு பகுதி. ஏழை எளியவர்களை பராமரிப்பதற்காக தேவனே ஏற்படுத்திய ஒரு நியமனம். இவ்வாறு அவள் கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்வது அவருடைய ஏழ்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த வினோதமான பிரமாணத்தை சற்றே பார்ப்போம். பல இடங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக லேவியராமம் 19:9-10 இவ்விதமாய் சொல்கிறது. நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக. நான் உங்கள் தேவனாய கர்த்தர். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து ஏழை எளிய மக்களை அவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த வழக்கத்திற்கு மாறான முறைமையின் மூலமாய் அவர்களை பொறுப்பெடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்கள் வேலை செய்யாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது உதவித்தொகை கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களே போய் கதிர்களை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிரமாணமானது நிலத்தின் சொந்தக்காரர்களுக்காக சொல்லப்பட்டது. மீண்டுமாக லேவியராமும் 23:22 பாருங்கள். உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் என்றார். இறுதியாக உபாகமும் 24:19 இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களிலே ஏழை எளிய மக்களை தேவன் பொறுப்படுத்த விதம் இதுதான். அவர்கள் வேலை செய்யாமல் எதையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் செய்யும்படியாக அவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. வயல் அறுப்பு நடக்கும் இடத்திலே போய் அவர்கள் கீழே விழுந்து கிடக்கிற கதிர்களை பொறுக்கிக் கொள்ளலாம். இதை தங்கள் சொந்த கரங்களினாலே அவர்கள் செய்ய வேண்டும். அந்நாட்களிலே கையினாலே அவர்கள் கதிர் அறுக்கும் பொழுது மிக திறமையாக அதை செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 30% வயலிலே அவர்கள் விட்டு விடுவார்கள். ஒருமுறை அறுத்து முடிக்கும் பொழுது மீண்டுமாக திரும்ப அறுக்கப் போகக்கூடாது என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய முறை மிகவும் சிறந்தது. ஆனால் இன்றைக்கு உள்ள இயந்திரங்கள் ஒரு தானியமும் வீணாய் போகாதபடி சேர்த்து அறுக்கிறதாய் இருக்கிறது. ஏழைகள் பராமரிக்கப்படாத அந்த காலத்திலே கர்த்தர் மிக தெளிவாக இந்த கட்டளையை கொடுத்தார். ஏழை எளிய மக்களை குறித்து நம்முடைய தேவன் கரிசனை உடையவராயிருக்கிறார். கர்த்தருடைய வேதம் மட்டுமே இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு நம்மிலே பலர் கடந்த காலங்களிலே மக்கள் கடினமாய் வேலை செய்ததின் பலனை அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிலே பலரும் ஒரு காலத்திலே மிக ஏழை எளியவர்களாய் இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற நிலைமை சில ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய குடும்பத்திலே கிடையாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு காலத்திலே நீங்கள் ஏழ்மையான நிலைமையிலே இருந்ததை நினைவு கூறுவீர்கள். பொறுப்பிலே இருக்கிற எண்ணற்ற மக்கள் உண்மையாகவே ஏழை எளியவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இல்லை. ஆனால் தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறபடினாலே இவ்வாறு இந்த ஒழுங்குகளை செய்திருந்தார். இஸ்ரவேல் மக்களின் இந்த வழிமுறையை நகோமியிடத்திலிருந்து ரூத் கேட்டு அறிந்திருக்கிறாள். இவள் அந்நிய பெண்ணாகவும் இருக்கிறாள், ஏழ்மையானவளாயும் இருக்கிறாள். எனவே நகோமியனுடைய அனுமதியோடு கூட கதிர்களை பொறுக்கிக் கொள்ள புறப்பட்டு செல்கிறாள். தொடர்ந்து என்ன நடைபெற்றது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சிந்திப்போம். இன்று நாம் சிந்தித்த சத்தியத்திலே முக்கியமாக நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது, நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையுடையதாக இருக்க வேண்டும். வெறும் கண்ணீர் மட்டும் போதாது, இருதயத்தின் ஆழத்திலே உறுதியான தீர்மானம் செய்ய வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலேயும் தெளிவான திருப்பம் காணப்பட வேண்டும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் திரும்ப வேண்டிய பாதைகளை குறித்து எங்களிடத்திலே பேசும் பொழுது நாங்கள் அழுது கண்ணீர் வடித்து உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக மட்டுமல்ல, உண்மையாகவே உறுதியான தீர்மானம் செய்கிறவர்களாக நாங்கள் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக எங்களுடைய பாதையை மாற்றி உமை நோக்கி நடக்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய உணர்ச்சிகள் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையின் கனிகள் நாங்கள் யாருடைய பிள்ளைகள் என்பதை உலகத்திற்கு காட்டட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-46-0460. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா 4:2.